வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம். செந்தல்
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. பெண்களே இல்லை என்றால் ஆறுதலே தேவையில்லை. சார்லி சப்ளின். உன்னை குறை கூறும் சிலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. பிரான்சிஸ் லியோனார்டு. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகள வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். பிரான்சிஸ் லியோனார்டு. சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் இல்லை, கவலையை கற்றுக்கொண்டவர்கள். பிரான்சிஸ் லியோனார்டு. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விழுவாய். செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பார். சுவாமி விவேகானந்தர். எல்லோருக்கும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே, யாரிடமும் அன்பு பெற்று ஏமாற்றி விடாதே. விவேகானந்தர். நன்றி, வணக்கம்.
பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை மீண்டும் தனது குரலில் ரவி மாணிக்கம் அவர்கள் பாடுகின்றார். கேட்டு மகிழுங்கள்.
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை. அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
Okay, once again, எல்லா தமிழ் கூட்டாளிக்கும் வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்க வருடாந்த விளையாட்டு போட்டி 2018. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வருடாந்த விளையாட்டு போட்டி எதிர்வரும் 18 மாசி மாதம் 2018 த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடனில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பெரியவர்கள் இளைஞர்கள் சிறார்களுக்கான விளையாட்டுகளும் நடைபெற உள்ளது. அத்துடன் அப்பம், கொத்து ரொட்டி, கூழ், பலூடா போன்ற சுவைமிக்க உணவுகளும் விற்பனைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மக்களும் இவ்விளையாட்டு விழாவில் கலந்து மகிழ்ந்து சிறப்பிக்குமாறு நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர். விழா நடைபெறும் காலம் 18/2/2018. இடம் த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடன். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சிறு கதையுடன் தொடங்குவோம். குற்றம் கூறுதல் சுலபம். மாணிக்கமும் அவனது தந்தையும் நல்ல ஓவியர்கள். ஒரு முறை மாணிக்கம் அழகிய ஓவியம் ஒன்றை தீட்டி அதை பற்றிய அபிப்பிராயத்தை தந்தையிடம் கேட்டான். தந்தை, மகனே, நீ எதை தீட்டினாலும் அது நல்லதாக எனக்கு தென்படுகின்றது. உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினால் பொதுமக்களிடம் அதை காட்டி அவர்களது கருத்தை தெரிந்து கொள் என்று சொன்னார். மாணிக்கம் ஓவியத்தை எடுத்து சென்று ஊரின் முக்கிய வீதியில் ஒரு கம்பத்தில் அதை நட்டு வைத்தார். அதன் கீழே இதை குறை காண்பவர்கள் இந்த சித்திரத்தில் தங்கள் கையொப்பத்தை இட்டு செல்ல வேண்டும் என்று எழுதி தொங்க விட்டார். அடுத்த நாள் மாணிக்கம் அங்கு சென்று ஓவியத்தை பார்த்தபோது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஓவியம் பூராவும் ஓரிடம் பாக்கி இல்லாமல் ஒரே கையொப்பமாக இருந்தது. அவன் நடந்த விடயத்தை தந்தையிடம் கூறினான். மகனே, வருத்தப்படாதே. குற்றம் காண்பது அனைவருக்கும் சுலபம். மீண்டும் ஒரு ஓவியத்தை தீட்டி அதே இடத்தில் கொண்டு போய் மாட்டு. ஆனால் அதன் கீழே இந்த ஓவியத்தில் குறை காண்பவர்கள் தயவு செய்து திருத்தி விட்டு போகவும் என்று குறிப்பு எழுதி வை என தந்தை சொன்னார். மாணிக்கம் அப்படியே செய்தான். அடுத்த நாள் மாணிக்கம் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது ஓவியம் அப்படியே இருந்தது. ஒருவராவது ஓவியத்தை திருத்தம் செய்யவில்லை. இதை கண்ட அவனுக்கு தந்தை சொன்ன பொன்மொழி நினைவிற்கு வந்தது. குறை காண்பது சுலபம், குறையை களைவது கடினம். குறை காண்பது சுலபம், குறையை களைவது கடினம். பண்டைய தமிழர்கள் குறை நீக்கி குணம் காண்பதே சிறந்தது என வலியுறுத்தினார்கள். குறை ஒன்றில் இருந்தாலும் குறை செய்தவர் மனம் புண்படாமல் அதை சுட்டி காட்டுவதே சால சிறந்தது. இதை பற்றி இன்னொரு பழமொழியும் இருக்கின்றது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அடுத்ததாக ஒரு இலக்கிய கவிதை, சிறு கவிதை. சங்கப்புலவர் கபிலர் கொடைவள்ளல் பாரியை புகழ்ந்து பாடியது. அதன் சில வரிகளை கேளுங்கள். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. அருமையான கவிதை. இந்த கருத்தை பார்ப்போம். இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு பாரி என்று ஒருவர் மட்டுமில்லை, மழையும் உலகை பாதுகாக்கின்றது. என்பதை புலவர்கள் மறந்து பாரியை மட்டும் புகழ்கின்றார்கள். அவ்வளவு சிறப்பாக பாரியின் குடை அமைந்திருந்தது. அந்த கவிதையை மீண்டும் கேளுங்கள். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன், மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இறுதியாக ஒரு தமிழ் பொன்மொழி, ஒரு அருமையான பொன்மொழி. நீங்கள் மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் உதவியை பெற்றீர்களா? அப்படி பெற்றிருந்தால் அதனை ஒரு காலத்திலும் மறக்க கூடாது. நீங்கள் மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் உதவியை பெற்றீர்களா? அப்படி பெற்றிருந்தால் அதனை எக்காலத்திலும் மறக்க கூடாது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்தீர்களா? அப்படி செய்திருந்தால் அந்த உதவியை ஒருபோதும் நினைத்திருக்க கூடாது. நீங்கள் யாருக்காவது உதவி செய்தீர்களா? அப்படி செய்திருந்தால் அந்த உதவியை ஒருபோதும் நினைத்திருக்க கூடாது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்க முடியாது, பெறவும் முடியாது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்க்க முடியாது, பெறவும் முடியாது. இத்துடன் இன்றைய இலக்கிய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
Okay, once again, jalla tamil kutalli ko vanakko.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்க வருடாந்த விளையாட்டு போட்டி 2018. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வருடாந்த விளையாட்டு போட்டி எதிர்வரும் 18 மாசி மாதம் 2018 கிரீச்சிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடனில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பெரியவர்கள் இளைஞர்கள் சிறார்களுக்கான விளையாட்டுகளும் நடைபெற உள்ளது. அத்துடன் அப்பம், கொத்துரொட்டி, கூழ், பலூடா போன்ற சுவைமிக்க உணவுகளும் விற்பனைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மக்களும் இவ்விளையாட்டு விழாவில் கலந்து மகிழ்ந்து சிறப்பிக்குமாறு நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர். விழா நடைபெறும் காலம் 18/2/2018. இடம் த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடன். நியூசிலாந்து தமிழ்ச்சங்க வருடாந்த விளையாட்டு போட்டி 2018. நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வருடாந்த விளையாட்டு போட்டி எதிர்வரும் 18 மாசி மாதம் 2018 கிரீச்சிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடனில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. பெரியவர்கள் இளைஞர்கள் சிறார்களுக்கான விளையாட்டுகளும் நடைபெறவுள்ளது. அத்துடன் அப்பம், கொத்து ரொட்டி, கூழ், பலூடா போன்ற சுவைமிக்க உணவுகளும் விற்பனைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மக்களும் இவ்விளையாட்டு விழாவில் கலந்து மகிழ்ந்து சிறப்பிக்குமாறு நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர் அன்புடன் அழைக்கின்றனர். விழா நடைபெறும் காலம் 18/2/2018. இடம் த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மவுண்ட் ஏடன். எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர் பெருமையுடன் வழங்கும் இன்னிசை தென்றல். இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கும் திரு ரவி முத்துமாணிக்கம் அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். வணக்கம் ரவி அவர்களே, எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினால் நடத்தப்பட இருக்கும் இன்னிசை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களது இசைக்குழுவினர் நடத்த இருக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்றை பற்றி உங்களுடன் இன்று உரையாட இருக்கின்றோம். அது பற்றி என்ன சொல்ல வருகின்றீர்கள்?
எல்லா இசை ரசிகர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் இன்னிசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவிருக்கிறது. அதில் இதுல வந்து வித்தியாசமா கரோக்கே ஒன்றும் இல்லாமைக்கு இசைக்குழுவினரோடு கீபோர்டு லைவ் மியூசிக், அதாவது இசை 2 கீபோர்டு 3 கிட்டாரு ஒரு டம் பாக்ஸ் அக்யூஸ்டிக் ட்ரம் தபலா எல்லா இசை வாத்தியங்களுடனும் ஒரு அருமையான இசை நிகழ்ச்சி. எப்பொழுதுமே நான் பண்றது மாதிரி இல்லாமைக்கு இது ஒரு வித்தியாசமாக நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்.
புதிய பழைய பாடல்கள் எல்லாம்
எல்லாம் இளையராஜா பாடல்கள், ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள், எம்எஸ்வி பாடல்கள், எல்லா பாடல்களையும் உட்கொண்டு ஒரு நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு இசை நிகழ்ச்சியை தரவிருக்கின்றோம். ஸோ எல்லா இசை ரசிகர்களும் இதற்கு ஆதரவு தந்து இதை ஒரு வெற்றி இதை இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்.
என்ன மாதிரியான பாடகர்களை நீங்க அறிமுகப்படுத்துகிறீங்க இம்முறை?
இந்த முறை வந்து ஆக்லாண்ட்ல பாடுற எல்லாம் நிறைய நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஃபீமேல்ஸும் மேல் சிங்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய நாங்க எல்லாம் ஒரு குரூப்பாவே நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. நீங்க பாருங்க, வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே நான் பண்ற மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இந்த முறை நடத்தவிருக்கின்றோம்.
வித்தியாசம் என்று சொல்லும் போது அந்த இசைகளின் வித்தியாசமா அல்லது
பாடல்களின் வித்தியாசம்? இசை பாடகர்கள் வித்தியாசமான அனுபவம்.
சரி, உங்க நீங்கள் இறுதியாக மக்களுக்கு இசை ரசிகர்களுக்கு என்ன கூறுகின்றீர்கள்?
அது இதே தான் திருப்பி திருப்பி சொல்றேன். கண்டிப்பா 10ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு கழித்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நாங்க நிறைய நான் பண்ணுவேன். அதனால கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வர வேண்டும்.
கட்டாயம் நீங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடத்தினால் அதுக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.
நன்றி சார்.
இலக்கிய பேச்சாளர் திரு சுகி சிவம் அவர்கள் தமிழில் ஆலயங்களில் பூஜை செய்வது பற்றி ஆற்றிய உரை ஒன்று.
இந்தியாவிலே ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. தமிழால் கடவுளை வணங்க முடியுமா? தமிழால் யாகங்கள் நடத்த முடியுமா? தமிழால் கோயில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா? அதற்கெல்லாம் தமிழ் லாயக்கற்ற மொழி என்று ஒரு கருத்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. நான் வடமொழிக்கு எதிரானவன் அல்ல, சமஸ்கிருதம் சிறந்த மொழி என்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி, மந்திர மொழி, பெருமை மிக்க மொழி என்றாலும் ஒரு கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழால் முடியாது என்று சொல்லுகிற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சமஸ்கிருதத்தின் மீது மரியாதை உள்ள பல பேருக்கு தமிழ் மீது மரியாதை இல்லை, தமிழ் மீது பற்று உடைய பல பேருக்கு சமஸ்கிருதத்தின் மீது மரியாதை இல்லை. இது இரண்டுமே நல்லதில்லை. சமஸ்கிருதம் ஒரு வகையில் சிறந்த மொழி, ஆனால் தமிழும் மந்திர மொழி, ஆற்றல் வாய்ந்த மந்திர மொழி என்பதை முதலில் தமிழர்கள் நம்ப வேண்டும். கோயில் குடமுழுக்கு என்பது என்ன? கோயிலுக்கு உள்ளே இருக்கிற இறைவனை வெளியில் கொண்டு போய் வைத்து அதற்கு பாலாலயம் என்று பெயர். வெளியிலே யாகசாலையிலே பூஜிக்கப்பட்ட இறைவனை மறுபடியும் கோயிலுக்குள் கொண்டு வந்து வைத்தல், அதுக்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயர். கோயிலுக்கு உள்ளே இருக்கிற இறைவனை வெளியில் கொண்டு போவதும் வெளியில் இருக்கிற இறைவனை உள்ளே கொண்டு வருவதும் சமஸ்கிருதத்தில் சில சடங்குகளால் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் தமிழ் தகுதி உடைய மொழி இல்லை என்று பேசுகிறார்கள். அபத்தமான வாதம் அது. காஞ்சிபுரத்தில் ஒரு ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் என்று பெயர். அந்த திருமழிசை ஆழ்வாருக்கு கணிகண்ணன் என்று ஒரு ஊழியன். அந்த கணிகண்ணன் பல்லவ மன்னனோடு ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அந்த ஊரை விட்டு வெளியில் போக வேண்டி வருகிறது. அவன் திருமழிசை ஆழ்வாரிடத்தில் வந்து சொல்லுகிறான், என்னை அரசர் வெளியில் போக சொல்லிவிட்டார், நான் போய் வருகிறேன் என்று உத்தரவு வாங்குகிறார். நீ இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை, நான் வருகிறேன் என்று திருமழிசை ஆழ்வார் புறப்படுகிறார். போகிறவர் நேராக கோயிலுக்குள்ள போய் பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நான் இல்லாத ஊரில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். அவன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் என்பது போல் நான் இல்லாத ஊரில் நீ ஏன் இருக்க வேண்டும் என்று பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். கடவுளையே கேள்வி கேட்கிற தைரியம் ஒரு தமிழ் புலவனுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். ஆழ்வார் சொல்லுகிறார், அங்கு படுத்திருக்கிற பெருமாளை பார்த்து சொல்லுகிறார், கணிகண்ணன் போகின்றான், காமறுப்பும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். படுத்திருக்கிறார் பெருமாள், படுக்காதே, எந்திரி எந்திரி. கணிகண்ணன் போகின்றான், காமறுப்பும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவன் நான் செல்கின்றேன், நீயும் உன் பையனாக பாய், சுருட்டிக்கொள் என்று உத்தரவு போட்டார். பாயை சுருட்டு என்று உத்தரவு போட்டார். ஆச்சரியத்தில் ஆச்சரியம், பெருமாள் பாயை சுருட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார். பெருமாள் புறப்பட்டதாலே மகாலட்சுமியும் புறப்பட்டு விட்டாள். மறுநாள் கோயிலுக்கு வந்து பார்க்கிற மன்னனுக்கு ஊரே இருண்டு கிடக்கிறது, மகாலட்சுமி இல்லை. பெருமாளை தேடிக்கொண்டு பக்கத்து ஊருக்கு வருகிறார் ஆழ்வார். பெருமாள் ஒரு ஊருக்கு வெளியிலே ஓர் இரவு ஒரு கிராமத்தில் தங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்கிறது, ஓர் இரவு இருக்கை என்று பெயர், ஓர் இரவு தங்கிய ஊர். பெருமாளை போய் கூப்பிடுகிறான், மகாலட்சுமியை கூப்பிடுகிறான், நீங்கள் வாருங்கள். மகாலட்சுமி சொல்கிறார், பெருமாள் வராமல் என்னால் வர முடியாது. பெருமாளை கேட்டால், ஆழ்வார் வராமல் என்னால் வர முடியாது. ஆழ்வாரை கேட்டால், கணிகண்ணன் வராமல் என்னால் வர முடியாது. கடைசியில் கணிகண்ணன் காலில் விழுந்து வாருங்கள் என்று அழைக்கிறார். கணிகண்ணன் வருகிறான், ஆழ்வாரை கூப்பிட்டான். ஆழ்வார் பெருமாளை கூப்பிட்டு சொல்லுகிறார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமறுப்பும் கட்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், படுத்துக்கொள், நீ கிடக்க வேண்டும். துணி உடைய சென்னா புலவன் நான் செலவொழிந்தேன், நீயும் உன் பையனாக பாய், விரித்துக்கொள் என்றார். பாயை விரித்துக் கொண்டு பெருமாள் படுக்கிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அவருக்கு பெயர். தமிழ் சொன்னால் சொன்ன வண்ணம் பெருமாள் செய்வார் என்று பெயர் தாங்கி இருக்கிறார் என்றால் இந்த மொழி எவ்வளவு மேலான மொழி. ஆனால் இன்றைக்கு பல பேர் பயப்படுகிறார்கள், தமிழால் கடவுளை கும்பிட்டால் கடவுள் போதுமான அருள் செய்ய மாட்டாரோ என்று நம்புகிறார்கள். அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற கருத்தின் ஆழத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். என் வீட்டில் ஒரு நான்கு கால் நண்பர் இருந்தார். நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிகிறதா? நான்கு கால் நண்பர். அவரை நான் என்று சொல்வது கௌரவமாக இருக்காது என்பதற்காக நான்கு கால் நண்பர் என்று சொன்னேன். அதற்கு இன்னொரு காரணம் உண்டு. என் வீட்டிலேயே என்னை அதிகமாக மதித்தவர் அவர்தான். அது மட்டுமல்ல, இந்த குடும்பத்துக்கு தலைவர் என்று என்னை ஒப்புக்கொண்டவரும் அவர் மட்டும்தான். நான் எங்காவது வெளியில் போகிறேன் என்றால் அவர் ஒரு வேடிக்கையான காரியம் செய்வார். எங்க இருந்தாலும் அப்படியே அறுத்து கொண்டு ஓடி வருவார். நான் கார்ல ஏற போகிற போது அப்படியே எழுந்து நின்று ரெண்டு காலை இந்த நெஞ்சு மேல வைப்பார். எழுந்து நின்று ரெண்டு காலை இந்த இடத்துல வைப்பார். எனக்கு ரொம்ப ஒரு சங்கடம், அவருடைய அன்பு எனக்கு சங்கடமான ஒன்று. நான் வெளியில புறப்படும் போதே அதுக்காக என் மனைவியை கேட்பேன், அம்மா நாய கட்டியாச்சா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அதை கட்டினாதான் வெளியே வரலாம். அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்வாங்க, நாயத்தானே நான் அப்பவே கட்டியிருக்கிறேன். என்ன நாயின்னு உங்க இத்தனை பேருக்கு இவ்வளவு சந்தோஷமா, நான் நாயத்தானே அப்பவே கட்டியிருக்கிறேன் அப்படிம்பாங்க. என் மனைவியா இருந்து இப்படி கூட பேசவில்லை என்றால் அப்புறம் தமிழுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? இவ்வளவு பெரிய தமிழ் பேச்சாளரை திருமணம் செய்தவள் இப்படி கூட பேசவில்லை என்றால் எப்படி? நான் என்றாவது தப்பி தவறி அவரை கட்டாத போது வெளியில் வந்து விட்டால் ஒரு காரியம் செய்யும், ரெண்டு கால்களை என் நெஞ்சின் மேல வைத்து அந்த நாக்குனாலே என் தாவா கட்டையிலே ஒரு நக்கு நக்கி விட்டு போனால்தான் அவருக்கு அன்பு என்பது புலப்படுத்தக்கூடிய ஒன்று. மறந்து விடாதீர்கள், நாய் நக்கித்தான் தன்னுடைய அன்பை காட்டும். பூனை வளர்த்தவர்களுக்கு தெரியும், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற போது உங்கள் காலை தேய்த்து கொண்டு பூனை போகும், அதற்கு உசாவுதல் தமிழ்ல பேர். அப்படி வந்து ஒரு தேய் தேய்க்கும் பூனை, அப்பதான் அதுக்கு அன்பை வெளிப்படுத்துறதா ஒரு கருத்து. பசுமாடு வளர்த்தவர்களுக்கு தெரியும், நீங்க போய் நின்னா அப்படி கழுத்தை நீட்டி கொடுக்கும், நீங்க தடவணும், அப்புறம் அந்த தலையால நம்மள ஒரு தேய் தேய்க்கும். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் தெரியுதா? நாய் தன் சொந்த வழியில் சொந்த மொழியில் தன் அன்பை காட்டுகிறது, பசு தன் சொந்த வழியில் சொந்த மொழியில் தன்னுடைய பக்தியை அன்பை காட்டுகிறது, பூனை தன் சொந்த வழியில் சொந்த முறையில் அன்பை காட்டுகிறது. எல்லா உயிர்களும் தன் எஜமானிடத்தில் சொந்த வழியில் சொந்த மொழியில் அன்பு காட்டுகிற போது இரவல் மொழியில் இரவல் நபரை வைத்து அன்பு காட்டுகிற ஒரே ஆச்சரியமான இனம் மனித இனம் மட்டும்தான். உங்கள் எஜமானனாகிய கடவுளிடத்தில் உங்கள் மொழியில் உங்கள் முறையில் அன்பு காட்ட பழகுங்கள். அதற்கு நிகரான அன்பு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இது தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிற தன்னம்பிக்கை வாழ்வு. இது இறைவனுக்கும் நமக்கும் இடையில் எந்த விதமான பகை இல்லை, தடை இல்லை, இறைவனை நெருங்கி இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டிய மொழி தமிழ் மொழி. அது தன்னம்பிக்கை தமிழ். இன்று நேற்றல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சங்க இலக்கிய புலவர்கள். அந்த சங்க இலக்கியத்தில் எவ்வளவு பெரிய சிந்தனைகள் இருக்கின்றன என்றால், அரசர்களை அண்டி வாழுகிற புலவர்கள் அரசர் தவறு செய்தால் கண்டிக்கிறார். தமிழ் புலவன் எவ்வளவு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். நீங்கள் படித்திருக்கலாம் சின்ன வயதிலே, இந்நேரம் மறந்திருக்கலாம், மயிலுக்கு பேகன் என்ற ஒரு அரசன் போர்வை கொடுத்தான் என்பதை நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு செய்தியாக படித்திருக்கலாம். அந்த பேகனை ஆஹா ஓஹோ என்று எல்லோரும் புகழ்கிறார்கள். நான் ஒரு செய்தி சொன்னால் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். பேகன் மனைவி இருக்கும் போதே வேறு ஒருத்தியை தன்பால் அன்பு கொண்டு அவள் வீட்டில் போய் தங்கியிருந்தவன் பேகன். இது தெரியாமலேயே பேகனை எல்லோரும் புகழ்கிறார்கள். நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தமிழர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், தங்கள் தலைவர்களை அவர்கள் ஒழுக்கத்தை பற்றி தெரியாமலேயே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல பேர் கொண்டாடி கொண்டிருக்கிற பெருவாரியான தலைவர்கள் சொந்த வாழ்வில் ஒழுக்கமற்றவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை தொடும் சத்தம்